الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون وقال الله تبارك وتعالى وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير وقال الله تبارك وتعالى كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم يهرم ابن آدم ويشد منه اثنان الحرص على المال والحرص على العمر فقال عليه الصلاة والسلام أيضا ألا إن الدنيا حلوة خضرة وإن الله مستخلفكم فيها فناظر كيف تعملون فاتقوا الدنيا واتقوا النساء وإن أول فتنة بني إسرائيل كانت من نساء وقال عليه الصلاة والسلام أيضا من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم رواه مسلم إلا فهل فهل شيوم أخلت سيئة بديت بريفالكم إيخ واللون الله جل شانه كي أرجعه صلواتكم سلامكم எமது உயிரிலும் மீறிய சையீதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் சமூக தாபியங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்று உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா விதமான விளக்கல்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஃமினுக்காகத்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இயக்கிக் கொண்டிருக்கிறான். சூரியன் காலையில் உதித்து மாலையில் அது மறைகிறது என்றால், எங்களுக்கு தேவையான நேரத்துக்கு மழை பொழிகிறது என்றால், எங்களுக்கு தேவையான வகையில் காற்று வீசுகிறது என்றால், எங்களுக்கு தேவையான இன்னும் ஏனைய வசதிகள் செய்து கொடுக்கப்படுகிறது என்றால், அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் கொடுப்பது கிடையாது. அவனை ஞாபகம் செய்யக்கூடிய முஃமின்கள் இந்த பூமியில இருக்கிறதற்காக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கலிமா சொன்ன மக்களினால் தான் கலிமா இல்லாதவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கலிமா சொன்னவர்கள் உலகத்தில் இருப்பதனால் தான் கலிமா இல்லாதவர்களுக்கு ரிசுக்கு கொடுக்கப்படுகிறது. கலிமா உள்ளவர்கள் இந்த உலகத்தில் இருப்பதனால் தான் கலிமா இல்லாதவர்களுடைய நோய்களுக்கு ஆஃபியத் கொடுக்கப்படுகிறது. கலிமா உள்ளவர்கள் இந்த பூமியில இருப்பதனால் தான் கலிமா இல்லாதவர்களுக்கு இந்த காற்று சுவாசிக்கக்கூடிய ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், எப்பொழுது இந்த உலகத்தில் இருந்து முஸ்லிம்கள் இல்லாமல் போய்விடுவார்களோ, அல்லாஹ் அந்த நாமத்தை உச்சரிக்கக்கூடியவர்கள் இல்லாமல் போய்விடுவார்களோ, இந்த உலகத்தினுடைய அழிவுனால் அன்றுதான் ஆரம்பம். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் இருக்கிறது, லா தகூமு ஸா ஹத்தா யபகா ஃபில் அர்தி மன் யகூலு அல்லாஹு அல்லாஹ், இந்த பூமியிலே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிற வரைக்கும், அல்லாஹ் என்று சொல்பவர் யார், முஸ்லிம் தான் அல்லாஹ் என்று சொல்வார், அல்லாஹ் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் இந்த பூமிக்கு அழிவு என்பது உண்டாகாது, கியாமத் என்பது உண்டாகாது. எப்பொழுது இந்த பூமியில இருந்து அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இல்லாமல் போய்விடுவார்களோ அன்றுதான் கியாமத்துடைய ஆரம்பம். கெட்டவர்களை வைத்துத்தான் உலகம் முடிவு வரும், காபிர்களை வைத்துத்தான் உலகம் அழிக்கப்படும் என்ற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் முஸ்லிம்களாகிய நாங்கள் தைரியமானவர்கள், முஸ்லிம்களாகிய நாங்கள் கோழைகள் அல்ல, முஸ்லிம்கள் மிகவும் தைரியமானவர்கள். ஏன், உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதே இந்த முஸ்லிமுக்காகத்தான். முஸ்லிம் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை, முஸ்லிம் இல்லை என்றால் இந்த உலகத்துக்கு ரிஸ்க் இல்லை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனை வணங்குபவர்களுக்காக இந்த உலகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆனாலும் முஸ்லிம்களாகிய நாங்கள் அல்லாஹுடைய பார்வையில் இருந்து தூரமாகிவிடக் கூடாது. முஸ்லிம்களுக்கு அல்லாஹுடைய உதவி எப்பொழுது இறங்கும், முஸ்லிமுக்கு ரப்புடைய உதவி இறங்குவது முஸ்லிம் அல்லாஹுவை திருப்திப்படுத்தினார். ரப்புக்கு முஸ்லிமுடன் எப்பொழுது திருப்தி வரும், ரப்புக்கு முஸ்லிமுடன் எப்பொழுது இரக்கம் வரும், ரப்புக்கு முஸ்லிமுடன் எப்பொழுது அன்பு வரும், எப்பொழுது முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த ஆரம்பிப்பார்களோ, முஸ்லிமான ஆண்கள் அனைவர்களும் பாவங்களை விட்டு விலக ஆரம்பித்து விடுவார்களோ, முஸ்லிமான பெண்கள் அனைவர்களும் பாவகரமான காரியங்களில் இருந்து தூரமாகி அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தும் செயல்களில் ஈடுபட ஆரம்பிப்பார்களோ, அல்லாஹ் அந்த மனிதர்களுடன் நேசம் கொள்ள ஆரம்பிக்கிறார். ரப்புடைய நேசர்களை யாரும் வெற்றி கொள்ள முடியாது, ரப்புடைய நேசர்களை யாரும் வெற்றி கொள்ள முடியாது. அல்லாஹுடைய நுஸ்ரத் யாருக்காவது இறக்கப்படும் என்றிருந்தால், ஒரு தனி மனிதனுக்கு அல்லாஹுடைய நுஸ்ரத் இறங்கிவிட்டால் முழு ஊர் சேர்ந்தாலும் அந்த மனிதனை வெற்றி கொள்ள முடியாது. ஒரு கிராமத்துக்கு அல்லாஹுடைய நுஸ்ரத் இறங்கிவிட்டால் முழு நாடும் அந்த கிராமத்துக்கு எதிராக எழும்பி வந்தாலும் அவர்களை வெற்றி கொள்ள முடியாது. இது ரப்புடைய வாக்கு. அல்லாஹ் உங்களுக்கு நுஸ்ரத் செய்தால் அல்லாஹ் உங்களை யாராலும் வெல்ல முடியாது. ரப்புடைய உதவி உங்களுக்கு கிடைத்தால், அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு வந்துவிட்டால் யாரும் உங்களை வெல்ல முடியாது, யாரும் உங்களை மிகைக்க முடியாது, யாரும் உங்களுக்கு மேலால் சென்றுவிட முடியாது, யாரும் உங்களை அடக்கி ஆள முடியாது. அல்லாஹுடைய நுஸ்ரத் எங்களுக்கு கிடைத்தார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்கள் அல்லாஹுடைய உதவியை இறக்குவதற்கு உள்ள வழிகளை யோசிக்கின்ற காலம் கனிந்திருக்கிறது. ரப்புடைய உதவியை எப்படி வரவேற்கலாம், ரப்புடைய உதவியை வாங்கி இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் சந்தோஷப்பட்டு வாழ்வதா, எங்களுடைய எதிர்கால சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுப்பதா, அல்லது அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளாகி அல்லாஹுடைய வெறுப்புக்கு ஆளாகி இந்த உலகத்திலேயும் சீரழிந்து போய் எதிர்கால சமுதாயத்தையும் அனாதையாக்கி விட்டு போய் கபிரிலும் தண்டனைகளுக்கு உள்ளாகுவதா என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்திலே இயற்கையாக சோதனைகள் வருவது கிடையாது. இன்று நாம் அனைவர்களும் பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். தனிப்பட்ட ரீதியான சோதனைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது, ஊர் ரீதியான பிரச்சனை இருக்கிறது, தேசிய மட்டத்திலான பிரச்சனை இருக்கிறது, சர்வதேச மட்டத்தில் உள்ள பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் வருவதற்கு என்ன காரணம், யார் காரணம், பிரச்சனைகளுக்கு வழி வைப்பவர்கள் யார்? முஸ்லிமுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுவதென்றால் சிறியொரு தலை வழியில் இருந்து சமுதாயம் அழிக்கப்படுகின்ற ஒரு பாரிய சோதனை வரைக்கும் முஸ்லிமுக்கு ஏற்படுகிறது என்றால் அந்த சோதனைக்குரிய அடிப்படையான காரணம் என்ன என்பதை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். வேறு எதுவும் காரணம் அல்ல, வேறு எதுவும் காரணம் அல்ல. காரணம் உண்டுதான், காரணம் உண்டுதான். அது என்ன காரணம், இந்த துனியாவில் இருப்பவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுகிறார்கள். முஸ்லிம்களிலும் புத்திஜீவிகள் என்று சொல்பவர்கள் விடை தேடுகிறார்கள், கல்விமான்கள் என்று சொல்பவர்கள் விடை தேடுகிறார்கள், ஆய்வாளர்கள் என்று போற்றப்படுபவர்கள் விடை தேடுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் 1400 வருடமாக விடையை குர்ஆனிலே சொல்லியே வைத்திருக்கிறார். முழு துனியாவுடைய பிரச்சனைக்கும் என்ன காரணம், முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதுவும் அல்ல, முஸ்லிம்கள் தங்களுடைய கைகளினால் செய்யக்கூடிய பாவங்கள். அனைத்து சோதனைகளுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தமையே காரணம். சோதனைகள் ஏற்படுவது பாவத்தினால், உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவது பாவத்தினால், உரிய நேரத்தில் மழை பெய்யாமல் இருப்பது பாவத்தினால், திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது பாவத்தினால். அல்லாஹ் சுருக்கமாகவே சொல்லியிருக்கிறார், வமா அஸாபகும் மின் முஸீபா ஃபபிமா கஸபத் ஐதீகும். அல்லாஹ் குறிப்பிடுகிறார், உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு முஸீபத்தும், உங்களை வந்து தொட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனையும், உங்களுடைய மனதில இருக்கும் நிம்மதிகளை பறிக்கும் ஒவ்வொரு நிலைமையும், உங்களுக்கு வந்திருக்கும் ஒவ்வொரு கவலையும் ஏன் வந்திருக்குது தெரியுமா? நீங்கள் கரங்களினால் சம்பாதித்தவை தான், செய்த பாவங்கள் தான் காரணம். கபிமா கசவத் ஐதீகும், உங்களுடைய பாவங்களே அதற்கு காரணம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. எல்லா பாவங்களுக்கும் சோதனை கொடுத்தாலும் மனிதன் தாங்கிக் கொள்ள முடியாத சோதனையாக அது மாறும். எனவே அதிகமானவற்றை மன்னித்துவிட்டு சில பாவங்களுக்காகவே சோதனைகளை தருகிறோம். அதிகமான பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் மனிதர்கள் இந்த உண்மையை ஏற்க தயாரில்லை, மனிதர்கள் இந்த உண்மையை நம்ப தயாரில்லை. நம்பியிருந்தால் இந்த பாவங்கள் இல்லை, நம்பாதமையினால் நாளுக்கு நாள் அல்லாஹுக்கு மாறுபாடு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. பாவிகள் அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள், நன்மைகள் குறைந்து கொண்டே போகிறது. ஏன் காரணம், எல்லோரும் அவர்களுடைய மனதிலே முடிவு செய்திருக்கிறார்கள், பாவம் செய்பவர்கள் மற்றவர்கள், நாங்கள் சுத்தவாளிகள். யாரையும் கேட்டு பாருங்க, நீங்க என்ன தப்பு பண்ணி இருக்கிறீர்களா, தவறுகள் செய்திருக்கிறீர்களா, பாவம் செய்திருக்கிறீர்களா? இல்லையே, பாவம் செய்தவன் அடுத்த வீட்டுக்காரன், பாவம் செய்தவன் அவன், பாவம் செய்தவன் இவன், நீ நான் பரிசுத்தமானவன். பாவத்தை யாரும் பொறுப்படுத்த தயாரில்லை. தன்னை பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய பெருமையை பேசவே அனைவர்களும் தயார். அல்லாஹ் சொல்லுகிறான், இது முஃமினுக்கு நல்ல ஒரு விடயம் அல்ல. தன்னை துப்பரப்புப்படுத்துவது முஃமினுடைய பண்பல்ல, தனது குற்றத்தை ஏற்றுக்கொள்வதே முஃமினுக்குரிய நல்ல தன்மை என்று ரப்பு குர்ஆனில் குறிப்பிடுகிறான். فلا تزكوا انفسكم هو اعلم بمن اتقى.
உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி பேச வேண்டாம்,
உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தி பேச வேண்டாம். நான் நல்லவன், எனது குடும்பம் தான் சிறந்த குடும்பம், நானே நல்லவற்றுக்கு பொறுப்பாளன்.
உங்களை பரிசுத்தப்படுத்தி பேச வேண்டாம். அனைவர்களுடைய ரகசியங்களையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். இருட்டிலே என்ன செய்தீர்கள், வெளிச்சத்தில் என்ன செய்தீர்கள், தனிமையில் என்ன செய்தீர்கள், அதிகாரத்தில் இருக்கும் போது என்ன ஊழல் பண்ணினீர்கள், வெளிநாட்டில் இருக்கும் போது என்ன அட்டகாசம் பண்ணினீர்கள், ஊருக்கு வெளியிலே போய் என்ன தவறு செய்தீர்கள், அனைத்து இதயங்களையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறார். யாரும் துப்புரவு பேச வேண்டாம். பலா துதக்கு அம்புசக்கும் அல்லாஹுடைய உத்தரவு. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு பனி ஆதம கத்தான், ஆதமுடைய மக்கள் ஒவ்வொருவர்களும் மிக மிக தவறு இழைப்பவர்கள். மனிதன் என்றால் தவறு செய்பவன் தான். தவறுகளின் அமைப்புகள் வித்தியாசமாக இருக்கலாம். அவர் செய்த தவறை இவர் செய்திருக்க மாட்டார், ஆனால் இவர் வேறொரு தவறு செய்திருப்பார். அவர் இபாதத்தில் கெட்டிக்காரன், இவர் இபாதத்தில் குறையுள்ளவர். அவர் வியாபாரத்தில் கெட்டிக்காரன், இவர் வியாபாரத்தில் மோசடிக்காரன். ஏதோ ஒரு வகையிலே தவறு செய்திருப்பீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், தவறு செய்யாதவர்களை அல்லாஹ் எதிர்பார்க்கல. தவறு செய்துவிட்டு அதற்கு தௌபா செய்தவர்கள் யார்? ஏதோ மனிதன் என்ற ரீதியில் தவறுகள் நடந்து விட்டது, பாவங்களை செய்திருக்கிறோம், இதை உணர்ந்து உடனடியாக தன்னை திருத்திக் கொள்ள ஆசைப்பட்டு அல்லாஹ் இப்பக்கம் வருபவர்கள் தான் மிகச் சிறந்தவர்கள் என்கிறார்கள் ஜனாபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தவறு செய்பவர்களில் மிகச் சிறந்தவர்கள் தௌபா செய்வர்கள் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியானால் நாங்கள் செய்கிற தவறுகள் என்ன? முஸ்லிம்கள் என்ற பெயர் சூடிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தீனுக்கு செய்யும் துரோகங்கள் என்ன, அநியாயங்கள் என்ன? ஒவ்வொரு பாவமும் இந்த தீனுக்கு செய்யும் துரோகம், ஒவ்வொரு பாவமும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு செய்யும் அநியாயம். ஒவ்வொரு பாவம் செய்பவர்களும் பாவத்துக்கு முன்னால் உணர வேண்டும், இந்த பாவத்துக்குரிய விபரீதம் வரும்போது ஊருக்கே அதனுடைய சாபம் இறங்கலாம், குடும்பத்துக்கு அதனுடைய பாதிப்பு வரலாம். சில பாவங்கள் செய்தவர் ஒருவராக இருந்தாலும் விளைவு 1000 பேரை தாக்கும், செய்தவர் 10 பேராக இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு 10 லட்சம் பேரை பாதிக்கும். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஃபித்னாக்களிலே சில ஃபித்னாக்கள் உண்டு, அந்த ஃபித்னாக்கள் குழப்பங்கள் செய்கிறவர்களுக்கு மாத்திரம் தண்டனை வராது, அந்த ஃபித்னாக்கள் செய்கிறவர்களை பார்த்து கொண்டிருப்பவர்கள், அவர்களுடன் கூடியிருப்பவர்கள், சேர்ந்திருப்பவர்கள், உற்சாகம் கொடுப்பவர்கள், ஆதரவு கொடுப்பவர்கள் அனைவர்களையும் வந்து பிடிக்கக்கூடிய சில பித்னாக்கள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், அதை பயந்து போலமூமிக்கும் உங்களிலே அநியாயம் செய்தவர்களை மாத்திரம் பிடிக்காத பொதுவான சில பாவங்கள் இருக்கிறது, தண்டனைகள் இருக்கிறது, அவற்றை பயந்து கொள்ளுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய உத்தரவு, அல்லாஹுடைய நல்லடியார்களே. குறைந்தது பாவங்களையாவது உணர்ந்தோமா? இந்த குத்துபாவுக்காக வந்திருக்கிற நாம் எங்களிடத்தில் இருக்கிற தவறை உணர்ந்தாலே தௌபாவுடைய பெரியோரு கனவு திறக்கப்படுமே. மற்றவர்கள் திருந்துவதை இரண்டாவது யோசிப்போம். அப்படி ஒரு பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. முதலில் மஸ்ஜிதில் உட்கார்ந்திருக்கும் நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு செய்திருக்கும் துரோகங்கள் என்ன? நான் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை உலகத்துக்கு இறக்கிறேனா? அல்லாஹ்வுடைய தண்டனைகள் வரக்கூடிய கதவுகளை திறந்து விட்டிருக்கிறேனா? ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சரி, சில மக்கள் பாவங்கள் என்று சொல்லி சில பாவங்களை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் சிலதைத்தான் பாவம் என்கிறார்கள், மற்றும் சிலது அதைவிட பயங்கர பாவங்கள், ஆனால் அதை பாவமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்களுடைய பார்வையில் பாவம் எது? சிறுக்கு வைப்பது பாவம், நிச்சய பாவம் தான், மன்னிக்கப்படாத பாவம். கொலை பாவம், கொள்ளை பாவம், மதுபானம் அருந்துவது பாவம், விபச்சாரம் பாவம்,
இதோட முடிஞ்சு போச்சா? பாவம் முடியல.
ஷிர்க்குக்கு பின்னால் இருக்கும் மிகப்பெரிய பாவம் தான்
தொழுகையை கல்லா செய்யறது. கொலையை விடவும் பொல்லாத பாவம்,
விபச்சாரத்தை விடவும் பயங்கர பாவம், சூது விளையாடுவதை விடவும் பெரிய பாவம், வட்டியை விடவும் பெரிய பாவம்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய சமுதாயம் எப்படி பழகி இருக்கிறது? கொலைகாரனை ஊரில் இருந்து ஒதுக்கிறோம்,
கல்வனை ஊரில் இருந்து ஒதுக்கிறோம், விபச்சாரம் புரிந்தவனை வெறுத்து நடக்கிறோம். ஆனால்
தொழுகை இல்லாதவன் நமக்கு கூட்டாது. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமினுக்கும் காபிருக்கும் இடையில் உள்ள வித்தியாசமே தொழுகைதான்.
முஃமினையும் காபிரையும் எப்படி வித்தியாசப்படுத்துறது? தொழுகையை வைத்துத்தான். தொழுகை இல்ல, உண்மையான முஸ்லிமுடைய அந்தஸ்து அவருக்கு கிடையாது
என்ற அளவுக்கு பயங்கரமான சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்றார்
அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள். தொழுகை இல்லாத ஒருவனுக்கு மரணம் வருகிறதா?
இஸ்லாமிய ஹிலாபா, இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் என்றிருந்தால் தொழுகை இல்லாதவர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட வேண்டும்.
இஸ்லாமிய ஆட்சி அவர்கள் தௌபா செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். தௌபா செய்தால் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், இல்லை ஹஜ்ஜுடைய அடிப்படையில் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் ஹஜ்ஜுக்காக.
ஆனால் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹயி சுன்னா, சுன்னாவை உலகத்திலே ஹயாத்தாக்க பாடுபட்ட மிகப்பெரிய ஒரு அறிஞர்
இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், ஹம்பலி என்ற மதுகப்புடைய இஸ்லாமர்.
இவர்களுடைய கருத்து என்ன? தொழுகையை விட்டவர் முஸ்லீமே அல்ல,
தொழுகையை விட்டவன் காஃபிர். அவனுடைய தீர்ப்பு அவனை கொல்ல வேண்டும் குஃபுருடைய அடிப்படையில், ஹத்துக்காக அல்ல. மதம் மாறியவன் அந்த அடிப்படையில் கொல்லப்பட்டால் குளிப்பாட்டுவது, கஃபன் செய்வது, மஸ்ஜிதில் தொழ வைப்பது, முஸ்லிம்களுடைய மையவாடியில் அடக்குவது
அனைத்தும் தடை. இமாம் அஹ்மதுடைய மதுகப்ல அவரை எப்படி முஸ்லிம்களோடு இணைக்கலாம்? ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் மாலிக், இமாம் அபூ ஹனீபா போன்றவர்கள்
அவன் காபிராகிறதில்லை. எப்பொழுது தொழுகை கடமை என்பதை மறுப்பாரோ அப்பொழுதுதான் காபிராகுவார். சோம்பேறித்தனத்தினால், அலட்சிய போக்கினால், தொழுகையை விட்டால் அவர் ஒரு பெரிய பாவியாகவே கருதப்படுவார்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் தொழுகையை விட்டுக்கொண்டு முஸ்லிம்கள் இருக்கிறார்கள்.
இவர்கள் எண்ணிக்கையில் முஸ்லிம்கள், தொகையில் முஸ்லிம்கள், பெயரில் முஸ்லிம்கள், ஆனால் தொழுகையுடன் தொடர்பில்லாதவர்கள். அல்லாஹ்வுடைய தண்டனையை அந்த வீடுகளுக்கும் ஊர்களுக்கும் வரவழைக்கும் வழிகள், பாலங்கள். யாருடைய வீட்டில் தொழுகையை கலா செய்யும் ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் வயோதிபர்களும் இருக்கிறார்களோ,
நீங்கள் நிறையுங்கள், உங்களுடைய வீட்டுக்கு அதாபை இறக்கும் வழிகள் இருக்கிறது.
நோய்களை இறக்குபவர்கள் இருக்கிறார்கள், வீட்டிலே முசீபத்தை ஏற்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள், பஞ்சத்துக்கு வழிகோலுபவர்கள் இருக்கிறார்கள், நாட்டிலே இன முரண்பாடுகளை தோற்றுவிப்பவர்கள் இருப்பார்கள். இவர்கள் தான் வீடுகளுக்குள் இருக்கும் பயங்கரமானவர்கள்,
தொழுகையை விட்டவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை விட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய,
தொழுகையை விடுதல் என்ற பாவத்துக்கு வரக்கூடிய ரொம்ப பயங்கரமான எச்சரிக்கையை
சஹாபா பெருமக்களுக்கு உணர்த்தினார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதருக்கு ஒரு அசரு தொழுகை விடுபடுகிறது,
அசருடைய ஒரு தொழுகையை விடுகிறார். தொழிலுக்காக, விவசாயத்துக்காக, மீன்பிடிக்காக, உத்தியோகத்துக்காக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டு அசரு தொழுகையை இவர் விடுகிறார்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வரக்கூடிய கவலையின் அளவை தெளிவுபடுத்தினார். அது எப்படி? ஒரு மனிதர் அவருக்கு ஒரு பெரிய அழகான வீடு இருக்கிறது, பல கோடி ரூபாய்கள் பெறுமதியான ஒரு வீடு, அவருக்கு ஒரு கடையும் இருக்கிறது, வாகனமும் மனைவியும் மக்களையும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். அவர் ஒரு தேவைக்காக வெளியே போயிருந்தார். வீட்டிலே உள்ளவர்கள் அன்று சந்தோஷமாக குதூகலமாக இருந்தார்கள். முழு குடும்பத்தார்களும் ஒரு விருந்துக்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த சந்தோஷத்துடன் இவன் ஒரு தேவைக்காக புறப்பட்டார். திரும்பி வந்து பார்க்கிறான், போகும் போது இருந்த நிலைமை மாறி அல்லாஹ்வுடைய ஒரு தண்டனை இறங்கி பூகம்பம் ஏற்பட்டு வீடு இடிந்து வீட்டில் உள்ளவர்களின் மீது சரிந்திருக்கிறது. ஜனாசாக்கள் வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் மனைவியின் ஜனாசா, இன்னொரு பக்கம் பிள்ளைகளின் ஜனாசா, இன்னொரு பக்கம் உறவினர்களின் ஜனாசா வரிசையாக அடுக்கியிருக்கிறார்கள். பெருமதியான உயிர்கள் பறிபோயிருக்கிறது. கட்டப்பட்ட கட்டணம் இடிந்து தரை மட்டமாக இருக்கிறது. கடையும் இடிந்து விழுந்திருக்கிறது. வாகனமும் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காட்சியை பார்த்தவுடன் அவனுக்கு மனதிலே எப்படியான ஒரு கவலை ஏற்படும். தாங்கிக் கொள்வானா, உள்ளம் அவனுக்கு இருக்குமா, மனம் இருக்குமா? அவனுக்கு ஒரே ஒரு முடிவுதான் செய்ய முடியும், நான் மட்டும் ஏன் இந்த உலகத்திலே ஹயாத்தாக இருந்தேன், இவர்களுடன் நானும் போயிருந்தால் நல்லவே என்று நினைப்பான். பல பேர் அப்படி சில காலங்களுக்கு முன்னால் நினைத்தார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் அசரு தொழுகையை விடுகிறார்களோ, அசரு மாத்திரம் அசருடைய ஒரு தொழுகையை விடுகிறாரோ, அவருடைய குடும்பமும் அவருடைய சொத்துக்களும் அழிக்கப்பட்டதற்கு சமமான கவலையை அவர் சந்திப்பார் என்கிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியுடைய அறிவிப்பு, மன் ஃபாததுஹு ஸலாத்துல் அஸ்ரி ஃபகஅன்னமா உத்திர அஹ்லுஹு வமாலுஹு. யாருக்கு அசரு தொழுகை தவறி விடுகிறதோ அவருடைய குடும்பமும் சொத்துகளும் அழிக்கப்பட்டதை போன்று என்கிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு இந்த பயம் இருக்கிறது, தொழுகையை விட்டாலும் எங்களுக்கு எதையும் செய்யலாம் எந்த ஒரு முரட்டுத்தனமான அல்லது முட்டாள்தனமான தைரியம் இருக்கிறதே தவிர அல்லாஹுடைய அச்சம் வந்து நடுங்கக்கூடிய ஒரு காட்சியை காண்பதாக இல்லை. எவ்வளவு பயப்படும் அல்லாஹுடைய நல்லடியார்களே. ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கட்டத்திலே சொல்கிறார்கள், ஒரு வீட்டிலே தொழாதவன் இருக்கிறான், தொழுகை இல்லாத ஒரு பாவி, தொழுகையை விட்ட ஒரு பாவி வீட்டிலே இருக்கிறான். அந்த வீட்டிலே வளர்க்கப்படுகிற பறவைகளுக்கு கூட ரிஸ்கிலே தட்டுப்பாடு ஏற்படுகிறது. பறவைகளுக்கு கோழி வீட்டிலே வளர்க்கிறான், ஆடி ஒரு மிருகம் அதை வீட்டிலே வளர்க்கிறான். தொழுகை இல்லாத முசீபத்து பிடித்தவர்களால் கோழியினுடைய ரிசுக்கு கூட தடுக்கப்படுகிறது. அந்த மிருகம் வாய் வேசி சொல்ல முடியாத அந்த பறவையும் மிருகமும் கூட இவனுக்காக பதுவா செய்கிறது. எவ்வளவு பெரிய அசிங்கமான ஒரு பாவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழப்போங்கள் என்று சொன்னால், தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் அசத்துத்தனமான பதில் சொல்வார்கள். ஒரு முஸ்லீமுடைய நாவினால் வெளியாகிற வார்த்தைகள் அல்ல, இஸ்லாத்தை விரும்பாத ஒருவனின் நாவில் இருந்து வரக்கூடிய சோம்பேறித்தனமான மார்க்கத்தில் பற்றில்லாதவருடைய நாவில் இருந்து வரக்கூடிய சிறுபிள்ளைத்தனமான வார்த்தைகள் என்று கூட சொல்லலாம். அப்படியான வார்த்தைகளையே பிரயோகிக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய பயங்கரம் அதற்குள்ளே மறைந்திருக்கிறது என்பதை தெரிந்திருக்கிற தெரியாமல் இருக்கிறார்களோ தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு யுத்தத்துக்காக போயிருந்தார்கள். புகாரியில் முஸ்லிமில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு சரித்திரம். அந்த யுத்தம் முடிந்து இரவிலே பிரயாணம் செய்து சஹாபா பெருமக்களுடன் வருகிறார்கள். யுத்தம் செய்ததே ஒரு களைப்பு, களைப்புடன் களைப்பாக இரவோடு இரவு பயணம் செய்வது இன்னும் ஒரு களைப்பு.
ஹதீஸுகளில் பதியப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லா ஒட்டகத்தில் இருந்து கீழே விழ பார்த்தார்கள், அவ்வளவு தூக்கம், அவ்வளவு தூக்கம். அந்த தூக்கம் சாப்பிட்டு மிஞ்சினதால் அல்ல, அதிகம் சாப்பிட்டதால் அல்ல, அந்த தூக்கம் நோயினால் அல்ல, களைப்பினால் ஹஜ்ரத் ரசூலுக்கு தூக்கம் வருகிறது. பின்னிரவு தஹஜ்ஜுதுடைய நேரம் இடையிலே ஒரு இடத்திலே தங்குவதாக முடிவு செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவர்களுக்கு தெரியும், இந்த நேரத்தில் உறங்கினால் சுபஹுடைய தொழுகைக்கு எழும்ப முடியாமல் போகும், தூங்கவும் வேண்டும், ஃபஜ்ர் தொழுகை தவறவும் கூடாது. அதற்காக எழுப்பி விடுவதற்கு சையிதுனா பிலாலை பொறுப்பாக நியமித்தார்கள். இக்ரா அலனா யா பிலால், பிலால் விழித்திருந்து எங்களை ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்புங்கள் என்றார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, விழித்திருந்த ஹஜ்ரத் பிலாலும் நின்றவாறே தூங்கிவிட்டார். காலை ஃபஜ்ருடைய நேரம் தான் தாண்டி விடுகிறது. சூரியன் உதித்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே அந்த சூரிய வெளிச்சப்படுகிறது. முதல் முதலில் கண் விழித்தவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ். எழும்பியவுடன் என்ன சொன்னார்கள்? நாங்கள் என்றால் என்ன சொல்லுவோம்? நாங்கள் உள்ளத்துக்கு ஃபத்வா கொடுத்து விடுவோம், எங்களுக்கு நாங்களே தீர்ப்பு கொடுத்து விடுவோம். நீ நல்லொரு விஷயத்துக்கு போறதாலதானே தப்பிச்சு ஜிஹாதுக்கு உயிர் கொடுக்க போய் வாராய், மனைவியை விதவையாக்க, பிள்ளைகளை அனாதையாக்க அந்த இடத்துக்கு போய் வருகிறாய், களைப்பிலே தூங்கினாய், எழுப்பும் ஆள் வைத்தாய், அதற்கு பிறகு தூக்கம் போனால் அது மன்னிப்புக்குரிய விஷயம் தானே என்று நம்ம அப்படியே பத்துவா கொடுத்துருவோம். என்ன சொன்னார்கள்? குறிப்பிடுகிறார்கள், அந்த சப்தத்தை கேட்டுத்தான் நானே கண் விழித்தேன். இன்னாலில்லா சொல்றது சந்தோஷத்தில் அல்ல, இன்னாலில்லா சொல்றது ஆச்சரியமான ஒன்றை பார்த்தால் அல்ல, இன்னாலில்லா சொல்வது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துயரம் கவலை உள்ளத்தில் ஏற்பட்டால் அந்த கவலையை வெளிப்படுத்தும் வார்த்தை தான் இன்னாலில்லா. ரசூலுல்லாஹ்வுடைய மனதிலே சுபஹு தொழுகை அந்த ஒரு நாள் நேரம் தவறியதற்கு இவ்வளவு கவலை. எழும்பியவுடன் என்ன சொன்னார்கள்? எழும்பியவுடன் உடனடியாக உதவு செய்து கொண்டு வாருங்கள், இங்கே வாங்க சொல்லி தொழுவோம் என்று சொல்லல, சொன்னார்கள் உடனே பொறிகளை கட்டுங்கள், பிரயாணத்தை ஆரம்பியுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், சொல்லாம போக சொல்றாங்களே, கொஞ்சம் தூரம் போய் சொன்னாங்க இப்ப நிறுத்துங்க, இங்கே உதவு செய்யுங்கள், பிலால் அதான் சொல்லுங்கள், பஜனுடைய தொழுகையை தொழுகிறார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஏன் அங்கு தொழவில்லை தெரியுமா? எங்களுடைய பஜ்ரு தொழுகையை கலா செய்யும் அளவுக்கு தூக்கம் போய்விட்டதென்றால் அந்த இடம் ஷைத்தானினால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம், அவனால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்திலே நான் தொழுவதற்கு விரும்பல்ல என்றார்கள் சொல்லுமாறு. எத்தனை வீடுகள் ஷைத்தானினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும், யாருடைய வீடுகளில் எல்லாம் ஃபஜ்ர் தொழாத ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்களோ உங்களுடைய வீட்டின் அந்த அறைகள் ஷைத்தானின் அறைகள், ஷைத்தான் பிடித்திருக்கிறான். அந்த இடத்துக்கு ரஹ்மத்துடைய மலக்குகளோ ரிசுக்குடைய பரக்கத்தை கொண்டு வரும் மலக்குகளோ வரமாட்டார்கள். முழு குடும்பமும் சம்பாதித்தாலும் வறுமை வறுமை என்று வாடுவதை தவிர வழியே இல்லை. ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், பாவம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காரியம் எங்கு நடக்கிறதோ ரிஸ்க்குகள் தடை செய்யப்படும், ரிஸ்க்குகள் தடை செய்யப்படும், தொழில்களில் பிரச்சனை உண்டாகும், வருமான வழிகளில் தடை வரும், வருமானம் வந்து கொண்டிருந்த இடங்களுக்கு நாசம் உண்டாகும், அதற்கு பிறகு அனைவர்களும் வறுமையில் தவிக்க வேண்டி வரும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையை விடுவது ஒரு பாவம், இதுபோல் எத்தனை பாவங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். மதுபானம், மதுபானம் ஷுரபுல் கம், இது எவ்வளவு பெரிய ஒரு பாவம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஈமானுடைய வெளிச்சம் கொஞ்சமாவது மனசுல இருந்தா அந்த மனசுள்ளவன் மதுபானத்தை நெருங்கவே மாட்டானான். மதுபான போஸ்டனுக்கிட்ட பக்கத்தில் போறதுக்கு மனம் வருகிறதா போன்ற ஈமான் உள்ளத்திலிருந்து கலட்டப்பட்டு தலைக்கு மேலால் ஒரு குடை போன்று வந்திருக்கிறது. புகாரி ஷரீஃபில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஷரிபல் கம்ர லா யஷ்ரபுல் கம்ர ஹீன யஷ்ரபுஹா வஹுவ முஃமின். ஈமான் உள்ள நிலையில் ஒருவன் மதுபானம் அருந்த மாட்டான். ஈமான் உள்ள நிலையில் ஒருவன் மதுபானம் அருந்த மாட்டான். மதுபானம் அருந்துகிறானா ஈமானிலே ஏற்படுகின்ற கோளாறு. வலா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஈமான் உள்ள நிலையில் விபச்சாரமும் ஒருவன் செய்ய மாட்டான். மதுபானம் போதும், மதுபானம் வந்துவிட்டால் அடுத்த பாவங்கள் அனைத்தும் அதிலே அவர் கெட்டிக்காரனாகவே இருப்பார். மதுபானம் ஒரு தாயை போன்று, ஆனால் அந்த மதுபானம் தாய் செய்யும் நலவுகளை செய்யாது, தீமைகளை இந்த மனிதனுக்கு கீழ் கொண்டு வந்து சேர்த்துவிடும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல் ஹம்ரு மதுபானம் தீமைகளின் தாய். ஆணிவே மதுபானம் கொலை செய்ய வைக்கும், மதுபானம் விபச்சாரம் செய்ய வைக்கும், மதுபானம் ஏச வைக்கும், மதுபானம் அவதூறு சொல்ல வைக்கும். என்ன பாவங்கள் இருக்கிறதோ அனைத்து பாவங்களுக்கும் விட்டிடும் ஒரு பாவம் தான் மதுபானம் மருந்துவது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதுபானம் மருந்துபவரே புத்தி கெட்டவர் என்றும் சரியா சொல்லுது. தன்னுடைய கையால் தான் உழைத்த பணத்தை கொடுத்து தன்னுடைய புத்தியை அனுப்புற ஒருத்தன் புத்திசாலியா இருப்பான். குடித்த உடனே புத்தி போகுது, மாடு போல நாய் போல அலைந்து திரிகிறான். சிறுவர்கள் கைகொட்டு திரிக்கிறார்கள். மனைவி அவளின் பக்கத்திலே இவனை எடுக்க தயாரில்லை. பிள்ளைகள் இவனின் அவள நிலையை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள். இவன் ஒரு மனிதனா? அப்படியான ஒரு பொருளை தான் சம்பாதித்த பணத்தினால் வாங்குபவனே புத்தி கெட்டவன் தான். மதுபானத்துக்கு அரபு மொழியில் ஹம்ர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹம்ர் என்றால் என்ன? அது புத்தியை மூடும் ஒரு பொருள், புத்தியை செயல்பட விடாது. அல் ஹம்ரு மா ஹாமரல் அஸ்ல். ஹம்ர் என்பது புத்தியை மறைத்துவிடும், சிந்திக்க விடாமல் தடுக்கும் ஒரு பொருள் தான் மதுபானம் என்று உலமாக்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போல இன்னொரு என்ன பாவங்கள், ஏராளமான பாவங்கள். பெண்களுடைய பகுதியை எடுத்தால் ஆண்களுக்கு அவர்களுடைய மார்க்கத்தை பற்றி, அவர்களுடைய அச்சத்தை பற்றி, அவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதை பற்றி பார்க்கிற பழக்கமே கிடையாது. திருமணம் முடித்து பல ஆண்டுகள் 40-50 வருடங்களாக வாழ்ந்து பேர பிள்ளைகளையும் பார்த்தவர்கள் இன்னும் மனைவியின் தொழுகையை பார்க்கல. பேர பிள்ளை பார்த்துட்டாரு, இன்னமும் மனைவி 4 காத்து தொழுகிறத முன்னால நின்று பின்னால நின்று சரியாக ருக்குவுக்கு போகிறாளா, சுஜூதுக்கு போகிறாளா, தஷஹுத் ஓதுறாளா, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத தெரியுமா? பார்த்த சரித்திரமே கிடையாது, பேர பிள்ளை பார்த்துட்டாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவியை அமானிதமாக எடுத்தியே மஸ்ஜிதுல குத்துபா ஓதி அமானிதமாக உனக்கு கொடுத்தார்கள். மனைவியின் தகப்பதான் உன் கையை பிடித்து அமானிதமாக இந்த பெண்ணை தருகிறேன் என்று கொடுத்தாரே, அந்த அமானிதத்துக்கு நீ செய்யும் நலவா அல்லது அந்த அமானிதத்துக்கு நீ செய்யும் துரோகமா? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லுகிறார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவுடைய பயான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்தௌசு பின்-நிஸாஇ கைரா இத்தகுல்லாஹ பின்-நிஸா. பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை ரொம்பவும் பயந்து கொள்ளுங்கள். ஆண்களே, பெண்களின் பொறுப்புதாரிகளே, நீங்கள் பெண்களின் விஷயத்தில் அல்லாஹ்வை ரொம்ப பயந்து கொள்ளுங்கள். ஏன்? பெண்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய அமானிதமாக எடுத்திருக்கிறீர்கள். ஃபஇன்னக்கும் அகத்துமூஹுன்ன பிஅமானில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானிதமாக அவர்களை எடுத்திருக்கிறீர்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் ஓதித்தான் அந்த பெண்ணை தொடுவதை நீங்கள் ஹலாலாக்கி இருக்கிறீர்கள் என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். தொழுகையை கவனிக்காமல் இருப்பது ஒன்று, அவளுடைய உடை வீட்டுக்கு வெளியிலே போகும் போது அவனது அழகு அலங்காரங்களை மறைக்கும்படி குர்ஆன் உத்தரவிட்டிருக்கிறது. இதை கவனித்திருக்கிறியா?
அவளுக்கு யாருடன் தொடர்பு இருக்கிறது என்று பார்த்திருக்கிறியா?
வீண் சந்தேகப்பட தேவையில்லை. ஆனாலும் அவளுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை நீ செய்திருக்கிறியா?
இப்படி ஏராளமான பாவங்கள் இன்று ஊர் ஊராக, கிராமம் கிராமமாக, நகரம் நகரமாக நடைபெறுவதென்றால்,
மார்க்க பற்றுள்ளவர்களுடைய வீடுகளில் கூட, மார்க்க பக்தியாளர்கள் என்று ஊரில் பேசப்படுபவர்களுடைய குடும்பங்களில் கூட இந்த அனாச்சாரங்களும் பாவங்களும் இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய உதவி எங்கே இறங்கும்?
அந்த இடங்களில் இருப்பவர்கள் எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்பார்த்து பயந்தவர்களாக இருக்கட்டும் என்று குர்ஆன் சொல்கிறது.
ரப்புடைய தண்டனை வரும் நேரம் இரண்டு. அல்லாஹ் ஒரு கூட்டத்துடன் கோபித்தால், ஒரு கிராமத்தில் வாழும் மக்களுடன் கோபித்து விட்டால்,
இரண்டு நேரங்களில் அவனது படைகளை அனுப்புவான்.
அல்லாஹ்வுடைய படைகள் யார்?
அரசாங்க படைகள், விமானப்படை இருக்கிறது,
கடற்படை இருக்கிறது, ராணுவம் இருக்கிறது,
சிவில் நிர்வாகத்துக்காக போலீசார் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய படை அப்படி அல்ல.
கண்ணுக்கு தெரியாத இடத்திலே இருக்கிறார்கள். காற்றாக வரலாம், நெருப்பாக வரலாம், மழையாக வரலாம், வெள்ளமாக வரலாம், கடலாக வரலாம், பூகம்பமாக வரலாம், எரிமலையாக வரலாம்,
அநியாயக்கார ஆட்சியாளர்களாக வரலாம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறான், உங்களுக்கு தெரியாத எத்தனையோ படையணிகளை நாம் வைத்திருக்கிறோம்.
அர்ஸல்லா அலைஹிம் ரீஹம் வ ஜுனூதல் லம் தரௌஹா.
கந்தக் யுத்தத்திலே எதிரிகள் மதீனாவை பிடிக்கவே வந்தார்கள்.
எல்லா குஃபார்களும் ஒன்று சேர்ந்தார்கள். யூதர்கள், குறைசிகள், சிலை வணங்கும் அரபிகள் அனைவர்களும் திரண்டார்கள். ஒரே அடியாக மதீனாவை அடுத்து கசக்கி போட்டால் இஸ்லாம்
இன்றுடன் வேரோடு புடுங்கப்பட்டு விடும் என்ற
பெரிய ஒரு தந்திரத்துடன் வந்தார்கள்.
அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவர்களை அழிப்பதற்கு நான் காற்றையும் அனுப்பினேன். அந்த காற்று அவர்களுடைய கூடாரங்களை திரட்டி சட்டிகளை எல்லாம் உருளச் செய்தது. அந்த காற்றுக்கு பின்னால் உங்களுடைய கண்களுக்கு தெரியாத சில படைகளையும் அனுப்பினோம்.
உங்களுடைய கண்களுக்கு தெரியாத சில படைகளையும் நாங்கள் அனுப்பினோம் என்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்களே,
இவ்வளவு காலமும் இருந்ததை போன்று கண்மூடித்தனமாக இனி இருக்க முடியாது. அப்படியான ஒரு சூழலே பின்னணியில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான உண்மை, இப்பொழுது கண் திறக்கவில்லை என்றால்
அல்லாஹ்வுடைய பிடி ரொம்ப பயங்கரமாக இருக்கும்.
இதற்கு முன்பும் பல சோதனைகளை சந்தித்தோம்.
ஆனால் அது நிலத்துக்கான சோதனை,
நிலத்துக்காக சோதனை, அதிகாரத்துக்கான சோதனை, ஆட்சி பிடிப்புக்கான சோதனை.
ஆனால் இப்பொழுது எங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த மேகம் மார்க்கத்துக்கான சோதனையாக மாறப்போகிறது,
தீனுக்கான சோதனையாக மாறப்போகிறது.
அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை அல்லாஹ்வை நெருங்கி இந்த மேகத்தை நாம் விரட்டி அடிக்கவில்லை என்றால்,
அதாவுடைய முகில்கள் இலங்கை நாட்டு முஸ்லிம்களை வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் சொல்லி இந்த முகில்களை நாம் அனுப்பவில்லை என்றால்
அல்லாஹ் பாதுகாக்கணும், இதர முடிவு பெரிய ஒரு கூட்டத்தை இஸ்லாத்தை விட்டு வெளியிலே அனுப்பிவிடும்.
ரித்தத்துடைய சூழல் உருவாகும், முருத்தத்துகளுடைய சூழல் உருவாகும்.
அல்லாஹ் பாதுகாக்கணும். பெண்களுடைய மானங்கள் பறிக்கப்படலாம், சிறுவர்களுடைய உயிர்கள் பச்சை பச்சையாக பறிக்கப்படலாம்,
வியாபார நிலையங்கள் தீக்கிரையாக்கப்படலாம். அதற்குரிய அறிகுறிகள் கண் முன்னால் தெரிகிறது. விரட்டும் ஆயுதமும் முஸ்லிம்களுடைய கையில் இருக்கிறது. அந்த ஆயுதம் கண்ணுக்கு தெரியும் ஆயுதம் அல்ல, மஸ்ஜிதுகளில் சுஜூதில் இருந்து பாதிக்க வேண்டிய ஆயுதமே அந்த ஆயுதம். நிலைமை வர முன்னால் பாவம் செய்து கொண்டிருக்கும், தொழுகையை விட்டுக் கொண்டிருக்கும், அனாச்சாரங்களிலும் களியாட்டங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் உண்மையை உணர்ந்து இந்த நிலையிலே திரும்பவில்லை என்றால் நிலைமை ரொம்பவும் பயங்கரமாகவே இருக்கும். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அப்ப அமீன் அஹ்லுல் குரா ஐயாதியஹும் பஸ்னா பயாத்தவ ஹும் நாயிமூன். கிராமவாசிகள் பாவம் செய்துவிட்டு இரவிலே தூங்குகிறார்கள், தூக்கத்தில் இருக்கும் போது என்னுடைய தண்டனை வரும் என்று அவர்களுக்கு பயம் இல்லையா என்று கேட்கிறார். உலமாக்கள் எழுதுகிறார்கள், தஹஜ்ஜுத் நேரம் அல்லாஹ்வுடைய தண்டனை பாவிகளுக்கு வரும் நேரம். தஹஜ்ஜுத் நேரம் மன்னிப்பு கேட்கிறவர்களை மன்னிக்கும் அதே நேரம் பாவிகளை தண்டிக்கும் நேரம், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் நேரம். அல்லாஹ் கேட்கிறான், அவ அமின அஹ்லுல் குரா ஐயாதியஹும் பஸ்னா துஹம் வஹும் யலாபூன். கிராமவாசிகள் பாவம் செய்கிறீர்கள், முட்பகலிலே போய் விளையாடுகிறீர்கள், முஹாபுடைய முட்பகல் நேரத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை வராது என்று நிம்மதி பெருமூச்சுடன் இருக்கிறீர்களா? உலமாக்கள் எழுதுகிறார்கள், காலையின் முட்பகல் நேரமும் அல்லாஹ்வுடைய தண்டனை அனுப்பப்படுவதற்கு சாத்தியமான நேரமாகும். இதை சொல்லிவிட்டு சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பார்த்துக் கொண்டும் இது போன்றவை நமக்கு வராது என்று பாவத்தை துணிச்சலுடன் செய்து கொண்டு நிம்மதியாக உறங்குபவர்களும் தொழிலுக்கு செல்பவர்களும் புத்திசாலிகள் அல்ல, அவர்களுடைய சமுதாயத்தை நாசமாக்கிக் கொள்ளப் போகிறார்கள். அப்ப அமினு மக்ரல்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனையில் அவர்களுக்கு இன்னமும் பயம் வரலையா? அல்லாஹ்வுடைய தண்டனையில் அவர்களுக்கு இன்னமும் அச்சம் ஏற்படலையா? அல்லாஹ்வுடைய தண்டனையில் பயம் வராதவர்கள் காப்பாவிகள் என்கிறான். ஃபலா யஅமனு மக்ரல்லாஹ் இல்லல் கௌமுல் ஃபாசிகூன். அல்லாஹ்வுடைய தண்டனையில் பயம் வந்து அச்சம் வந்து தனது நிலைமைகளை மாற்றிக்கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாதவர்கள் பாவிகளாகத்தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே நிலைமையை உணர்வோம். நிலைமையை நாம் உணர வேண்டும். ரஷ்யா முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய படிப்பினையான ஒரு நாடு. ரஷ்யா பெரும்பெரும் உலமாக்களை உருவாக்கிய ஒரு மண். அங்கே இருக்கக்கூடிய சமர்கண்ட், அங்கே இருக்கக்கூடிய புகாரா, இமாம் புகாரியை உருவாக்கி கொடுத்த நாடு, இமாம் முஸ்லிமை உருவாக்கி கொடுத்த நாடு, இமாம் திருமதியை உருவாக்கி கொடுத்த நாடு, இமாம் இமாம் ஜுஹலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை உருவாக்கி கொடுத்த நாடு, உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய ரசூலின் சுன்னா பரத்தப்பட்டிருக்கிறது என்றால் ரஷ்யாவில் உருவான உலமாக்களுடைய முதுகிலே அவர்கள் இந்த சுன்னாவை சுமந்தார்கள். எப்படி ஒரு சூழல் அந்த ஊர் அந்த நாட்டில் இருந்த முஸ்லிம் ஊர்களிலே இருந்ததென்றால் ரொம்ப கௌரவமான முஸ்லிம்கள் அந்த ஊர்களில் வாழ்ந்தார்கள். கௌரவமான முஸ்லிம்கள் அல்லாஹ் அந்த ஊரிலே வாழ வைத்திருந்தான். உலமாக்களை மதிப்பவர்கள் எந்த அளவுக்கு மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள் என்றால், உலமாக்களுக்கு எவ்வளவு மக்கள் மதிப்பு கொடுத்தார்கள் என்றால் உலமாக்கள் வுது செய்து விழும் தண்ணியை அவர்களுடைய மேனியில் தேய்த்துக் கொண்டார்கள். பதக்கத்துக்காக அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்த ஒருவர் முஹஜ்ஜிஸ் ஒருவர் ஊருக்குள் வருகிறார் என்றால் ஊரே திரண்டு போய் அவரை அழைத்து வருகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தீனுக்கு மதிப்பு கொடுக்கும் மக்கள் இருந்தவர். ஆயிரக்கணக்கான மாணவர்களையும் லட்சக்கணக்கான கையால் எழுதப்பட்ட கிதாபுகளையும் உள்வாங்கிய லைப்ரரிகளை கொண்ட பெரும் பெரும் பல்கலைக்கழகங்களை வைத்திருந்த ஊர். இந்த ஊருக்கு இன்று ஏற்பட்டிருக்கும் நிலை என்ன? இன்று ஏற்பட்டிருக்கும் நிலை என்ன? அண்மையிலே இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா பிறந்து வளர்ந்த அந்த ஊருக்கு சில முஸ்லிம்கள் போய் வந்தார்கள். அங்கே உளவு பிரிவினரால் கண்காணிக்கப்படுபவர்கள் கள்வர்களோ கொலைகாரர்களோ போதை வஸ்து பாவனையாளர்களோ அல்ல. யார் மஸ்ஜிதுக்கு போகிறார்களோ அவர்கள் உளவாளிகளால் கண்காணிக்கப்படுகிறார்கள். இமாம் புகாரியின் ஊரிலே இமாம் முஸ்லிமின் ஊரிலே, இமாம் திருமதியின் ஊரிலே ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஊர்களை நாம் பார்த்து பயப்படும் அது போன்ற ஒரு நிலைமையை உருவாக்குவதற்காக, அது போன்ற ஒரு நிலைமை உருவாகுவதற்காக யூதர்கள் பின்னணியில் இருந்து இந்த நாட்டிலும் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் இந்த இடத்திலே ஆவேச பேச்சு பேசுவது கொண்டோ, ஆர்ப்பாட்டங்களை கொண்டோ அல்லாஹ்வுடைய சோதனைகளை தடுக்க முடியாது. எங்களுக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது, அஹ்லாக்கை வெளிக்காட்டிக் கொண்டு எங்களுடைய ரப்புடன் உள்ளத்தால் நெருங்குவதுதான் வழி. எங்களுக்கு பாதுகாப்பு கேட்க ஒரு நேரத்தை ரப்பு ஒதுக்கி இருக்கிறான். பாதுகாப்பு பிரச்சனை உள்ளவர்கள் அந்த நேரத்தில் வாருங்கள், தஹஜ்ஜுதில் எழும்ப சொல்றான், தஹஜ்ஜுதில் சுஜூதில் இருந்து அழுங்கள், அல்லாஹுடைய உதவி வந்து சேரும். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா கைப்பற்றப்பட்டது. கிறிஸ்துவர்களின் பிடியில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா மீட்கப்பட்டது. ஆனால் இழந்த இடத்தை மீளவும் பிடிப்பதற்காக ஒரு படை வந்து கொண்டிருப்பதாக குதுஸ் நகரத்துக்கு ஒரு செய்தி வந்தது. யுத்தம் வெடித்துவிடும், கடல் வழியாக ஒரு படை வருகிறார்கள், கப்பல் நிறைய போர் வீரர்கள் வருகிறார்கள், ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது. குதுஸ் நகரிலே பரபரப்பான செய்தி பேசப்படுகிறது, மக்கள் கலக்கம் அடைந்திருக்கிறார்கள். நாளை வெள்ளிக்கிழமை தினம், வெள்ளிக்கிழமையிலே பிரச்சனை உருவாக போகிறது. சலாஹுத்தீன் அய்யூபி உலகத்தினால் போற்றப்பட்ட ஒரு மாபெரிய வீரர். அன்றிரவு பூராக படைகளை பற்றியோ ராணுவத்தை பற்றியோ அந்த ஆயுதங்களை பற்றியோ பிக்கர் பண்ணல, அக்ஸா பள்ளிவாசலின் ஒரு தூணுக்கு பின்னால் நின்று சுஜூதிலே கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார். அவருக்கு கிடைத்த ஆயுதத்தை பயன்படுத்தினார். முஸ்லிமுக்கு இருக்கும் மிகப்பெரிய ஆயுதம் துஆ, அந்த துஆவை பயன்படுத்தினார். அழுதார், அழுதார், அழுதார். பதிலுக்கு அதான் சொல்லும் வரை சுஜூதிலே இருந்து பத்ரில் ரசூலுல்லா அழுதது போல சலாஹுத்தீன் அய்யூபி அன்று இரவு அழுதார். என்ன நடக்கிறது? காலையில் யுத்த களமாக மாறி இருக்கும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி. வளமை போன்று ஊர் அமைதியாகவே இருக்கிறது. மஸ்ஜிதில் இருந்த ஒரு முதியவர் ஒரு தேவைக்காக வெளியிலே போகும் போதே வெள்ளை நிற ஒரு குதிரையிலே வெள்ளை தலைப்பாகையுடன் ஒரு மனிதர் தோன்றுகிறார். வந்து சொல்கிறார், உங்களுடைய அமீர் சலாஹுத்தீன் அய்யூபிக்கு போய் சொல்லுங்கள், அவர் வடித்த கண்ணீர் நேற்றிரவு வந்து கொண்டிருந்த கப்பலை மூழ்கடிக்க வைத்துவிட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி சாதித்தவர்களை முஸ்லிம்கள், இப்படி சாதித்தவர்கள். அதனால் அந்த பலத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. அந்த பலத்தை நாம் திரும்ப பெற வேண்டுமானால் பாவங்களில் இருந்து மீட்சி பெற வேண்டும், மஸ்ஜிதுகளை நாம் நிரப்ப வேண்டும். அல்லாஹுடைய உதவி நிச்சயமாக நம்மை வந்து சேரும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா முஸ்லிம்களும் ஒன்றுபட்டு அவனுடைய கட்டளைக்கு கீழால் அனைவர்களும் வழிபட்டு நடக்குவதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்திலும் வாழும் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தினரின் பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் முஸ்லிம்களில் எந்தெந்த நாடுகளில் முஸ்லிம்கள் அகதிகளாக வாழ்கிறார்களோ, உணவின்றி வாழ்கிறார்களோ, உடையின்றி வாழ்கிறார்களோ, அபாயமான இடங்களில் வாழ்கிறார்களோ, உயிர் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அனைவர்களுக்கும் உணவு அவசர உதவி இறக்குவாயாக. அவர்களுடைய கஷ்டங்கள், வறுமைகள், பசியான நிலைமைகள் அனைத்தையும் நீ அவர்களுக்கு தீர்வு செய்து கொடுப்பாயாக. உனது நுஸ்ரத்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டில் வாழும் இந்த முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக. உனது முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக. முதல் முஸ்லிம், முதல் தாயி, முதல் நபி பாதம் பட்ட இந்த ஊரிலே வாழும் முஸ்லிம்களை நீ கண்ணியமாகவே வாழ வைப்பாயாக. கண்ணியம் உனக்கு சொந்தமானது, கண்ணியம் உனது ரசூலுக்கு சொந்தமானது, கண்ணிய மூமின்களுக்கு சொந்தமானது. அந்த கண்ணியத்தை நீயே கொடுத்தருள்வாயாக. மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக, மதரசாக்களை பாதுகாப்பாயாக, இஸ்லாமிய நிலையங்களை பாதுகாப்பாயாக, நல்ல இடங்களை நீ பாதுகாப்பாயாக, தீனுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அனைத்து முஸ்லிம்களையும் ஒற்றுமையாக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக உள்ளாலும் புறத்தாலும் சதி செய்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் நீ ஹிதாயத்தை நசீவாக்குவாயாக, இஸ்லாத்தின் உண்மையை தெளிவுபடுத்தி காட்டுவாயாக. இஸ்லாத்துக்கு எதிராக எங்கிருந்து சூழ்ச்சி செய்யப்படுகிறதோ, மக்கள் முழங்குகின்றார்களோ, அந்த இடங்களிலிருந்து கலிமாவுடைய சப்தத்தை கேட்கும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. அபூ ஜஹலுடைய வீட்டிலிருந்து 8 ஆண்டுகளுக்குள்ளே இக்ரிமாவுடைய கலிமா கேட்டதை போன்றே கொடியவர்களின் வீடுகளுக்குள்ளிருந்தே கலிமாவுடைய நாமங்களை கேட்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஆமீன். வாஸ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.